There are two verses in scripture that I want you to remember this morning.
இந்த காலவேளையிலே இரண்டு வசனங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன்.
They're both in the New Testament.
இரண்டுமே புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது.
They are like two sides of a coin.
ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கம் போல அந்த வசனங்கள் இருக்கிறது.
You must remember both of them.
அந்த இரண்டு வசனங்களையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும்.
And you must remember both of them all your life.
உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவைகளை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும்.
And not only remember but believe them.
ஞாபகத்தில் வைக்கிறது மட்டுமல்ல அதை விசுவாசிக்க வேண்டும்.
The first verse is John chapter 15.
முதலாவது வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம்.
These are verses that you are very familiar with.
நீங்கள் அடிக்கடி வாசிக்கிறதான ஒரு வசனம் தான்.
But I have discovered in the 47 years that I have been a believer that these are some of the most important verses.
47 வருஷமாக நான் விசுவாசியாக இந்த வாழ்க்கையில நான் கண்டுபிடித்த காரியம் இவைகள் மிக முக்கியமான வசனங்கள்.
These are some of the most important lessons that we must learn in the Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் இந்த வசனத்தில் உண்டு.
Number 1 John 15 verse 5.
முதலாவது யோவான் 15:5.
The last part.
கடைசி பகுதி.
Without me you can do nothing.
என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
That is one of the most important lessons that a Christian must learn.
கிறிஸ்துவன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்களில் அது ஒன்று.
That without Christ you can do nothing.
கிறிஸ்து இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
See, we are living in a world where all people think they can do a lot of things without Christ.
கிறிஸ்து இல்லாமல் நம்மால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லுகிறதான ஒரு வாழ்க்கையிலே நம்புகிற வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம்.
Even Christians think they can do a lot of things.
கிறிஸ்துவில் கூட நினைக்கிறார்கள் நாம் எல்லாம் செய்து விடலாம் என்று சொல்லி.
They've gone to the man has gone to the moon.
மனிதன் சந்திரனுக்கு போய் விட்டான்.
And made so many wonderful inventions.
அநேக அதிசயமான கண்டுபிடிப்புகளை செய்கிறார்கள்.
But what Jesus meant here was
கிறிஸ்து இந்த இடத்துல சொன்னது என்ன?
Is that you cannot do anything which has eternal value without me.
ஆண்டவர் இந்த இடத்துல சொன்ன காரியம் என்னை இல்லாமல் நித்திய பரிமாணங்கள் உடைய காரியங்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
Going to the moon has got no value in eternity.
நித்தியத்தில் சந்திரனுக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.
And invention of computers and cars and all have got no value in eternity.
Computer kandupidikkiradum indha kaaryangal ellam nithiya vaalkaiyile ondrume kedaiyadhu.
And everything that you can do without Christ's help is of no value in eternity.
Kristu illamal ungalaal edhella seiya mudiyumo adellam nithiya sambandhamaana kaaryangalile ondrume kedaiyadhu.
We need to understand that.
Idhai naam nandraga vilangikolla vendum.
You can preach also without Christ's help.
கிறிஸ்துவினுடைய உதவி இல்லாமல் நீங்கள் பிரசங்கம் கூட பண்ண முடியும்.
And that sermon will have no value in eternity.
நித்தியத்திலே அந்த பிரசங்கத்துக்கு ஒரு மதிப்பும் கிடையாது.
Anything that you can do in your life without prayer, without dependence on Christ, you will discover in eternity was an absolute waste of time.
கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளாமல் ஜெபம் இல்லாமல் நீங்கள் செய்கிற எதுவா இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நித்திய காலங்களில் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கு.
You can make a lot of money without Christ.
கிறிஸ்துவ இல்லாமல் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்.
And you can do many things.
நிறைய காரியங்கள் செய்ய முடியும்.
But it'll have no value in eternity.
நித்தியத்தில் ஒரு மதிப்பும் அதற்கு கிடையாது.
That's why the Bible says we must live by faith.
ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது நாம் விசுவாசித்தினாலே வாழ வேண்டும்.
And the first step to faith is to recognize that without Christ I can do nothing.
அதற்கு முதல் படி என்னவென்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது.
That really humbles proud people.
பெருமையுள்ளவர்களை அது மிகவும் தாழ்த்துகிறது.
And proud people get very offended when they hear a message like this.
பெருமையுள்ளவர்கள் இப்படிப்பட்ட செய்தியை கேட்கும் பொழுது அவர்கள் மனம் தாக்கப்படுகிறார்கள்.
Clever people and capable people feel very humbled when they hear this.
அறிவுள்ளவர்கள் ஞானமுள்ளவர்கள் இதை கேட்கும் பொழுது தாழ்த்தப்படுகிறார்கள்.
Why has Jesus said that and made things like that.
Yesu Christ yen ipdi sonnar yen ipdi seidhu vaithirukkar?
Because then we are all at the same level.
Enendral nam ellarum ore alavile irukrom.
We know that in the world people live at different levels.
உலகத்திலே பல்வேறு விதமான அளவுகளிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
So many different salaries that people earn that make them live at different levels.
அவர்கள் சம்பாதிக்கிறதான சம்பளம் அவர்களை வித்தியாசமான இடங்களிலே வாழ்க்கையிலே வைத்திருக்கிறது.
So many educational degrees that make people have different levels.
அவர்கள் படித்து சம்பாதித்திருக்கிறதான பட்டங்கள் அவர்களை வாழ்க்கையுடைய பல தட்டுகளிலே அவர்களை வைத்திருக்கிறது.
And sometimes even in the church people try to live at different levels.
சபையில கூட அப்படிப்பட்டதான வித்தியாசமான இடங்களிலே ஜனங்கள் வாழ முயற்சிக்கிறார்கள்.
Somebody thinks he is reverend so and so, so he is bigger than brother so and so.
என்ன சிலர் நினைக்கிறார்கள், இவர் வந்து ரெவரண்ட் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லி மதிப்புக்குரியவராக பயபக்திக்குரியவராக நினைக்கிற சில, இவர் பிரதர் சாதாரணமான ஆள் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள்.
பட் when you realize that without Christ you can do nothing, everybody comes down to ground level.
நாம் எப்பொழுது கிறிஸ்துவல்லாம நம்மள ஒன்று செய்ய முடியாது என்று நினைக்கும் போது எல்லாரும் தரை மட்டத்துக்கு சரியா வந்து விடுகிறோம்.
I may have been born again 47 years ago.
47 வருஷத்துக்கு முன்பாக நான் மறுபடியும் பிறந்தவனாக இருக்கிறேன்.
You may have been born again yesterday.
ஒருவேளை நீங்க நேத்து தான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கலாம்.
But both of us can do nothing without Christ.
ரெண்டு பேருமே கிறிஸ்துவல்லாம நம்மால ஒன்று செய்ய முடியாது.
We are both at the same level.
நாம் ஒரே அளவில் தான் இருக்கிறோம்.
You may not believe that.
அதை நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கலாம்.
You may think, oh, Brother Zach, he's preached so many years, he can do so many things.
Brother Zach அவர்கள் எத்தனையோ வருஷமா பிரசங்கம் பண்றாங்க, அவர் பெரிய காரியங்கள் நிறைய காரியங்களை செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
I know I cannot without Christ's help.
எனக்கு தெரியும் கிறிஸ்துவின் உதவி இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது.
And whatever I do without seeking God's help will have no value.
தேவனை தேடாமல் நான் எதை செய்தாலும் அதற்கு ஒரு மதிப்பும் கிடையாது.
This is one of the greatest revelations God has given me.
ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய மிகப்பெரிய வெளிப்பாடுகள்ல இதுவும் ஒன்று.
It changed my life.
என்னுடைய வாழ்க்கையை இது மாற்றி விட்டது.
It taught me what faith was.
விசுவாசம் என்ன என்று எனக்கு சொல்லி கொடுத்தது.
A lot of people talk about faith.
அநேகர் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார்கள்.
I also heard about faith as a young man, but nobody explained to me what it meant.
நானும் கூட வாலிபனாக இருந்தபோது முதற்கொண்டு நான் விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டுக் கொண்டு வருகிறேன். ஆனால் அதை சரியாக யாரும் எனக்கு சொல்லி தரல.
I heard so many sermons which went over my head.
என்னுடைய தலையின் வழியாக அநேக பிரசங்கங்கள் கடந்து சென்றிருக்கிறது.
So I went to the Bible and I discovered faith is first of all to know that you can do nothing without Christ.
நான் கண்டுபிடித்த காரியம் வேதத்திலே என்னவென்றால், விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்துவின் உதவி இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது.
So that makes the weak person equal to the strong person.
அப்படி பார்க்கும் பொழுது பலமுள்ளவனையும் பலவீனனையும் ஒரே தட்டுக்கு கொண்டு வந்து விடுது.
And it makes the clever person equal to the stupid person.
சாதாரண மனுஷனையும் புத்திசாலியும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து விடுகிறது.
And the child who comes first in the class is equal to the child who comes last in the class.
முதலாம் கிளாஸ்ல இருக்கவங்க பத்தாம் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் ஒரே அளவு கொண்டு வந்து விடுகிறது.
Everybody is the same.
எல்லாரும் ஒரே அளவில் தான் இருக்கோம்.
And that's the place God wants to keep us.
அந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வைக்க விரும்புகிறார்.
So that nobody can stand before God and boast that he is someone important.
அப்படி செய்யும் பொழுதுதான் தேவனுக்கு முன்பாக நான் நின்று கொண்டு நான் பெரிய ஆள் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அப்படி செய்திருக்கிறார்.
All the things which man is proud of is no value before God.
மனிதன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிற எந்த காரியமும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை.
Anything that you feel proud that you're better or superior to somebody else is what actually weakens you.
நீங்க நினைக்கலாம், இது என்னுடைய வாழ்க்கையில இந்தந்த விஷயங்களை நான் பெரியவனா இருக்கிறேன் சிறந்தவனா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் உங்களுடைய பலவீனம்.
Many Christians take many many years to discover this truth that without Christ they can do nothing.
கிறிஸ்து இல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது என்கிற இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறதுக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அநேக வருஷங்கள் செல்லுகிறது.
And that is the reason they are not able to live at the level which the New Testament says we can live.
புதிய ஏற்பாடு சொல்லுகிற கிறிஸ்துவ வாழ்க்கை என்கிற அந்த அளவுக்கு அதனால் வாழ முடியாததுக்கு ஒரு காரணம் இந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாததுதான்.
You all know verses like Rejoice in the Lord always.
உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கர்த்தருக்குள்ள எப்பொழுது மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி.
How many Christians, born again Christians in the world do you think there are who can honestly testify I rejoice in the Lord always?
கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும் நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லி?
Not Friday morning or Sunday morning but always.
வெள்ளிக்கிழமை காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில மாத்திரம் இல்ல எப்பொழுது.
Very few.
வெகு சிலரே.
You know the reason?
காரணம் என்ன தெரியுமா?
Because they have not understood that without Christ they can do nothing.
அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் விளங்கிக் கொள்ளாத ஒரு முக்கியமான காரியம் கிறிஸ்து அல்லாமல் அவர்களால் ஒன்று செய்ய முடியாது என்று.
You know the New Testament says in everything give thanks.
புதிய ஏற்பாடு சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
How many believers are there who can honestly testify I give thanks in everything?
எத்தனை விசுவாசிகள் சொல்ல முடியும் நான் ஆண்டவரே எல்லாவற்றிலேயும் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி சொல்ல முடியும்?
Why can't they do it?
ஏன் அவர்களால் செய்ய முடியாது?
Because they have not understood this truth that without Christ I can do nothing.
காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறதான இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாதே.
See, that's one side of the coin.
அதுதான் நாணயத்தினுடைய ஒரு பகுதி.
The other side of the coin is
நாணயத்தினுடைய மறுபகுதி.
It's in Philippians 4:13.
Philippians 4:13.
Philippians 2:13.
Philippians 2:13
4:13. Philippians 4:13 it says I can do all things through Christ who strengthens me.
Philippians 4:13 சொல்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
If you don't say this then your faith is incomplete.
நீங்கள் இதை சொல்லாவிடில் உங்களுடைய விசுவாசமானது,
you know, like a coin which is only printed on one side is a counterfeit coin.
நாணயத்தினுடைய ஒரு பகுதி மட்டும் அதுல அடிச்சிருந்தாங்கன்னா அந்த நாணயம் வந்து மதிப்பில்லாத காரியம்.
Every currency coin in every country in the world has got something printed on both sides.
எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லா நாணயத்திலேயும் ரெண்டு பகுதியிலேயும் காரியங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கும்.
If it's only one side, whichever side it is, it's a counterfeit.
ஒரு பகுதி மட்டும் அச்சடிக்கப்பட்டிருந்தால் அது வந்து நாணயம் சரியான காரியம் அல்ல.
Or it's a defective coin.
அது வந்து சரியில்லாத குறைவுள்ள.
So, for true faith,
உண்மையான விசுவாசம்,
on one side, you must be absolutely convinced, without Christ, I can do nothing of eternal value.
ஒரு பகுதியிலே நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவல்லாமல் நித்திய மதிப்புடைய காரியங்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்திருக்க.
On the other side, I can do all things through Christ who strengthens me.
அடுத்த பகுதியிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் எனக்கு பலனும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும்.
What does that mean when he says I can do all things?
என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்?
Can all of us jump 25 feet?
25 அடியிலிருந்து குதிக்கலாம் அப்படின்னு
அர்த்தமா? Can we all get a PhD degree?
எல்லாரும் மருத்துவ பட்டம் PhD பெற்றுக்கொள்ளலாம் என்று அர்த்தமா?
No. What it means is I can do everything that God has commanded.
தேவன் கட்டளையிட்டிருக்கிற எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் என்பதுதான்.
God has not commanded us all to get PhD degrees.
எல்லாரும் PhD பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடவில்லை ஆண்டவர்.
But God has commanded all of us to love all our enemies.
சத்துருக்களை எல்லாரையும் சிநேகிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார்.
Can you love all your enemies?
உங்களுடைய சத்துருக்களை நேசிக்க முடியுமா?
I remember once I was praying for somebody who was sick.
சுகவீனமா இருக்கிற ஒருவருக்காக நான் ஒரு முறை ஜெபிக்க போயிருந்தேன்.
And I always ask this one question before I pray for those who are sick.
சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் நான் இந்த கேள்வி
கேட்டேன். Only one question.
ஒரே கேள்வி.
Have you forgiven everybody?
எல்லாரையும் நீங்க மன்னிச்சிருக்கீங்களா?
Otherwise it's no use my praying for you.
இல்லனா நான் ஜெபம் பண்றது பிரயோஜனம் இல்ல.
The answer will come and it will be blocked.
ஜெப பதில் வரும் அது தடை செய்யப்படும்.
So one person said.
ஒருவர் சொன்னார்.
Yeah, I've forgiven everybody except one person. I can't forgive that person.
எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன் ஆனா ஒருத்தர் மட்டும் என்னால மன்னிக்க முடியல.
I said that's why you're sick. That's why you're sick.
ஆகினால தான் நீங்கள் சுகவீனமா இருக்கிறீர்கள்.
So I said right now you're standing here I want you to forgive that person.
இங்க நிக்கிற இடத்துல இப்பொழுதே நீங்க அவளை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
So he did it.
அவர் செய்தார்.
Then I could pray freely for him.
அவருக்காக நான் பிறகு விடுதலையோடு கூட ஜெபிக்க முடிந்தது.
and I believe he would be healed.
கண்டிப்பாக அவர் சுகமாவாரென்று தெரியும்.
See, everything that God has commanded we can do if we receive the strength from Christ.
கிறிஸ்துவிடத்திலிருந்து பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும்.
I have also found things that are difficult in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான காரியங்களை நான் கண்டுபிடித்திருக்கேன்.
Sometimes I have also found it difficult to forgive somebody who hurt me very badly.
என்னை மிகவும் அதிகமாக நோக பண்ணின புண்படுத்தினவர்களை மன்னிக்கிறது நான் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கேன்.
But I said, Lord, I am determined to forgive him and love him.
ஆண்டவரே, நான் அவர்களை மன்னித்து நேசிக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறேன்.
And I believe I can do it through your strength, even if I can't do it in my own strength.
என்னுடைய சொந்த பலத்தினால் செய்ய முடியாவிட்டாலும் உம்முடைய பலத்தினால் அதை நான் செய்ய முடியும்.
So, everything commanded in the Bible.
வேதத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கிற எல்லா காரியமும்.
Rejoice in the Lord always.
கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக
இருங்கள். I can do it through Christ who strengthens me.
என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே நான் என்னை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
In everything give thanks, I can do it through Christ who strengthens me.
என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எப்பொழுதும் அவருக்கு நான் ஸ்தோத்திரம் செய்ய முடியும்.
God allows us to face difficult situations.
தேவன் கஷ்டமான காரியங்களை சந்திக்கும்படிக்கு நம்மை அனுமதிக்கிறார்.
So that we can know his power.
அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு.
You know, when we read once when the disciples went across the sea, there was a storm.
புயல் அடிக்கிறதான கடலின் வழியாக ஒரு தடவை சீஷர்கள் கடந்து சென்றார்கள்.
And because the storm came, they saw the mighty power of Jesus Christ to stop the storm.
புயல் அந்த இடத்துல அடித்தபடினால்தான் இயேசு கிறிஸ்துவால அந்த அவருடைய வல்லமையால அதை நிறுத்த முடியும் என்று அறிந்து கொண்டார்கள்.
If they had not faced the storm, they would not have seen the power of Christ either.
அந்த புயலை அவர் சந்திக்காதிருந்தால் ஆண்டவருடைய வல்லமையும் அவர் சந்திக்காதிருந்திருப்பார்.
That storm is a picture of the difficulties and trials you face in your life.
அந்த புயல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகள், பாடுகள், சோதனைகளுக்கு அதிக அர்த்தமாக இருக்கிறது.
If you decide in your life that you are only wanting to fulfill God's plan for your life.
நீங்க மாத்திரம் தேவனுடைய திட்டத்தை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தா,
whatever that is,
எதுவா இருந்தாலும் சரி,
Lord, I want your plan for my life to be fulfilled every day.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நினைத்தால்,
I want to tell you in Jesus' name that no power on earth can hinder you from doing that.
இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பூமியில் இருக்கிற எந்த சக்தியினால அதை நிறுத்த முடியாது.
You know how many people here in Dubai are always wondering, will I get my visa? Will I get this job here? Will they send me back?
துபாயில் இருக்கிறவங்க எப்பொழுதும் ஆச்சரியப்படுகிறாங்க, எனக்கு இந்த விசா கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, அல்லது என்னை திருப்பி அனுப்பிச்சிருவாங்களான்னு எப்பவுமே கவலைப்பட்டு இருக்காங்க.
If you decide, even today, that I want God's will to be done in my life.
நீங்கள் தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டும் என்று இந்த நாளிலே நீங்கள் தீர்மானித்தால்,
because I believe that is the best for me.
அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே தலை சிறந்தது என்று நீங்கள் நினைத்தால்,
and you say to him, Lord, I only want your will.
ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டும் என்று நினைத்தால்,
I want to tell you that all the powers in the world will not be able to stop God's will from being done in your life.
உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியினால தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில செய்யப்படுகிறதை தடுத்து நிறுத்த முடியாது.
That's why a true Christian is always happy.
ஆகையினால் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்.
Because nothing can stop him from doing God's will.
ஒன்றும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதிலிருந்து அவனை தடுத்து நிறுத்தி விட முடியாது.
God's will may be difficult sometimes.
சில சமயங்களில் அது மிகவும் கஷ்டமாக இருக்கலாம்.
But from that difficulty something good will come.
அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு நல்ல காரியம் வெளிவரும்.
Do you know that the apostle Paul was many times in jail?
ஒரு தெரியுமா அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக முறை ஜெயிலில் இருந்தார்ன்னு சொல்லி.
How many of us like to go to jail?
எத்தனை பேருக்கு சிறைச்சாலைக்கு போறதுக்கு ஆசையா இருக்கு?
I don't like to go to jail.
எனக்கு போறதுக்கு ஆசை கிடையாது.
I don't think anybody likes to go to jail.
நான் வேற யாரும் போறதுக்கு எனக்கு ஆசை கிடையாது.
And I don't think Paul liked to go to a jail. Even the apostle Paul did not like.
அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஜெயிலுக்கு போறது எனக்கு விருப்பம் கிடையாது.
And the devil said, I've got to tie down this man because he's saving so many souls.
அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்துகிறார்னு சொல்லி ஆகையினால பிசாசினத்தான் கொண்டு கட்டி வைக்க போகிறேன் ஜெயில் என்று.
Even when the devil does something, God's purposes cannot be hindered.
பிசாஸ் என்ன செய்தாலும் தேவனுடைய திட்டங்கள் ஒரு நாளும் தடுத்து நிறுத்தப்பட முடியாது.
Actually, it was God's plan to put Paul in jail.
பவுலை ஜெயில போடுகிறது தேவனுடைய திட்டம் தான்.
There are some advantages in being in jail.
ஜெயிலில் இருக்கிற சில முக்கியமான நல்ல காரியங்கள் உண்டு.
For example, a person who is running around all the time preaching, he gets some rest when he's in jail.
எப்போது ஓடி 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 ஊழியம் செய்கிறவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்.
So I think God decided this man's servant of mine is so faithful, he needs a little rest, but he'll never rest.
இந்த தேவனுடைய மனுஷன் என்னுடைய ஊழியக்காரன் எப்பொழுதும் ஊழிய செய்து கொண்டிருக்கான், அவனுக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் வேண்டும்.
So he put him in jail. So he put him in the jail.
ஆகினாலே ஜெயிலே ஆண்டவர் அவனை போட்டார்.
That's not the only reason.
அதுதான் ஒரே காரணம் அல்ல.
The apostle Paul knew so much of God in his life.
தேவனை அவ்வளவு அதிகமாக அவன் அறிந்திருந்தான்.
That God said the knowledge this man has got must be given to other people.
இந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற தேவனை அறிந்திருக்கிற அறிவு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார்.
I must get this man to write down these things that he has learned.
இவன் கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்களை இவன் எழுத வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார்.
But he doesn't even have 5 minutes to write anything because he's always going here, going there, preaching here, preaching there.
இங்கேயும் அங்கேயும் ஓடி ஊழிய செய்யறனால 5 நிமிஷம் கூட உட்கார்றதுக்கு நேரம் இல்ல.
So how to do that?
அதை எப்படி செய்யிறது?
We'll put him in jail.
அவனை ஜெயில போட போறோம்.
Then he can't preach. Then he cannot preach.
அப்பா ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது.
So then he can sit down and write something.
அப்புறம் உட்கார்ந்து அவர் எழுத முடியும் கொஞ்சமாவது.
Are you thankful for the letter to the Ephesians?
எபேசியர்களின் நிருபத்துக்காக நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா?
Yes or no?
ஆமா இல்ல?
You know that would never have been written if Paul was not in jail.
அவர் மாத்திர சிறைச்சாலையில் இல்லாம இருந்தா அது எழுதப்பட்டிருக்கவே செய்யாது.
Are you thankful for the letter to the Philippians?
பிலிப்பியர்களின் நிருபத்துக்காக நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா?
It would never have been written if Paul was not in jail.
பவுல் மாத்திர ஜெயில் இல்லாம இருந்தா அது எழுதிருக்கப்படவே முடியாது.
So whatever the devil may do, God uses it for some good purpose.
பிசாசு என்ன செய்தாலும் தேவன் அதை நன்மைக்கென்று மாற்றி விடுவார்.
Paul may not have realized when he wrote it that for 2000 years millions of people around the world are going to read this.
பவுல் ஒருவேளை நினைச்சுக்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார். 2000 வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த நிருபங்களை வாசிக்க போறாங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார்.
He thought he was writing one letter to one small church.
ஒரு சிறிய சபைக்கு ஒரு சிறிய லெட்டர் எழுதுறேன்னு சொல்லி அவர் நினைச்சு கொண்டிருந்தார்.
But God preserved that so that all of us can be blessed today 2000 years after.
அந்த நிருபங்களை பத்திரப்படுத்தி ஆண்டவர் 2000 வருஷமாக கோடிக்கணக்கான ஜனங்கள் வாசிக்கும்படிக்க செய்து விட்டார்.
I want to say that if you stand with God, no power on the earth can defeat you.
நீங்கள் மட்டும் தேவனோடு கூட நின்றால் இந்த பூமியில் இருக்கிற எந்த சக்தியினாலும் ஒன்றும் உங்களை செய்து விட முடியாது.
The greatest lesson that Jesus wanted to teach his disciples in 3.5 years.
தேவன் விரும்பின மிக முக்கியமான பாடம் அந்த 3.5 வருஷ காலத்தில் சீஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியது என்னவென்றால்
these two lessons.
இந்த ரெண்டு பாடங்கள்.
Without me you can do nothing.
என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
With me you can do everything.
என்னை கொண்டு நீங்கள் எல்லாம் செய்ய முடியும்.
You remember when they had to feed the 5000?
அந்த 5000 பேரை போஷிக்கிற இடத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்களா?
Without me you can do nothing.
என்னால எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
There are no shops in this wilderness to buy food.
வனாந்தரத்தில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு கடைகள் கிடையாது.
And even if you have 200 pennies, it is not enough to feed these 5000.
200 பணம் இருந்தா கூட இந்த 5000 பேருக்கு சாப்பாடு வாங்க முடியாது.
You can't do anything without Christ.
கிறிஸ்து இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய
முடியாது. But if Christ is there.
ஆனால் கிறிஸ்து அங்க இருந்தா.
5 loaves and 2 fishes enough?
5 அப்பம் 2 மீன் போதும்.
He can feed 5000 and there is 12 baskets left over also.
5000 பேர் சாட் உருபாடு 12 கூடைகள் நிறைய மீதி இருக்கு.
I have often thought of that verse in relation to preaching God's word.
தேவனுடைய வசனத்தை போதிக்கிற விஷயமாக இதை நான் நினைத்து பார்த்தது உண்டு.
You know, clever preaching you can do even without Christ's help.
புத்திசாலித்தனமான பிரசங்கங்கள் கிறிஸ்து இல்லாம கூட செய்ய முடியும்.
But anointed preaching you cannot do without Christ's help.
கிறிஸ்து இல்லாமல் அபிஷேகப்பட்ட பிரசங்களை செய்ய முடியாது.
There's a lot of clever preaching in the world.
உலகத்தில் புத்திசாலித்தனமான பிரசங்கங்கள் நிறைய இருக்கு.
There's very little anointed preaching.
மிக குறைந்த அபிஷேகப்பட்ட பிரசங்கங்கள் மட்டுமே.
I have been preaching for nearly 45 years.
ஏறக்குறைய 45 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்.
In the early days of my preaching I did not know the anointing of the Holy Spirit.
ஆரம்ப கால என்னுடைய பிரசங்களிலே பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை குறித்து எனக்கு அதிகமாக தெரியாது.
I was in a brethren assembly where they don't emphasize much about the Holy Spirit.
Brethren assembly-ல நான் அந்த நாட்கள் இருந்தேன். பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை குறித்து அதிகமாக சொல்ல மாட்டார்கள்.
They are good brothers. I don't judge them. I'm just saying they didn't speak much about the Holy Spirit.
அவர்கள் நல்ல சபை, நல்ல சகோதரர்கள்.
But I found a lack of power in my life.
என் வாழ்க்கையிலே வல்லமை குறைந்திருக்கிறதை நான் பார்த்தேன்.
I said, Lord, when I get up to preach, it's like this hand pump.
நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த கை பம்ப் வச்சு அடிக்கிறது போல ரொம்ப கஷ்டமா இருக்கு.
Have you seen how you get water from a hand pump?
அந்த கை பம்ப்ல தண்ணி அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் பார்த்திருக்கீங்களா?
Particularly if there's not much water in the well, you pump and few drops come out.
தண்ணி இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படுச்சு, கொஞ்சம் ரெண்டு மூணு கொஞ்சம் சொட்டுகள் வரும்.
And I read in the Bible, Jesus said, if you believe in me, rivers of living water will flow from you.
வசனத்தில் நான் வாசித்தேன், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி நான் வாசித்தேன்.
I said, Lord, that's what I want in my life.
ஆண்டவரே, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன்.
And I prayed and fasted and sought God.
நான் ஜெபித்தேன், உபவாசித்தேன், தேவனுடைய முகத்தை தேடினேன்.
I was only 23 years old.
அப்ப எனக்கு வயசு 23 தான் இருந்துச்சு.
But God met with me.
ஆண்டவர் என்னை சந்தித்தார்.
And it really changed my life.
அது முற்றிலுமாக என் வாழ்க்கையை மாற்றின.
And what did I learn?
நான் என்ன கற்றுக்கொண்டேன்?
Without Jesus I can do nothing.
நான் கற்றுக்கொண்டது கிறிஸ்துவ இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய
முடியாது. With Christ I can do everything.
கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும்.
With the Lord's help I can preach 10 times a day and be anointed.
தேவனுடைய உதவினாலே அபிஷேகத்தோடு கூட 10 பிரசங்களை ஒரு நாளிலே நான் செய்ய முடியும்.
Without Christ's help,
கிறிஸ்துவோட உதவி இல்லாமல்
I can't preach one anointed sermon in a whole year.
ஒரு வருஷத்துல ஒரு அபிஷேகப்பட்ட செய்தியை என்னால் செய்ய முடியாது.
It's amazing. Now you may not be called to preach, but whatever your gift is,
ஒருவேளை நீங்க பிரசங்கம் பண்ண முடியாம ஆனா உங்களுக்கு என்ன தாழ்ந்தல் கொடுக்கப்பட்ட,
God may not call you to preach like he's called me.
என்னை போல ஒருவேளை உங்களை பிரசங்கத்துக்கு அழைக்காமல் இருக்கலாம்.
Your gift may be something else.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் வேறாயிருக்கலாம்.
Some of you may be called to a prayer ministry.
ஒருவேளை உங்களில் சிலர் ஆண்டவர் ஜெபிக்கிற ஊழியத்துக்கு அழைத்து,
or to help others in some way.
சில வழியிலே அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அழைத்திருக்கலாம்.
I think there are a lot of people in the church who can pray 100 times better than me.
சபையில என்னை விட 100 மடங்கு நன்றாக ஜெபிக்கிறவர்கள் எனக்கு தெரியும்.
Because that is their gift.
அது அவருடைய வரம்.
See, just like in the human body,
நம்முடைய சரீரத்தில்
each of us has got a different gift.
ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வரங்கள் உண்டு.
And we can't all do what other people can do.
மற்றவங்க என்ன செய்றாங்களோ அதை நம்ம எல்லாரும் செய்ய முடியாது.
See, the ear cannot do what the eye can do.
காது செய்கிறதை கண் செய்ய முடியாது.
And the eye cannot do what the ear can do.
கண் செய்கிறதை காது செய்ய முடியாது.
So in the body of Christ is like that.
கிறிஸ்துவின் சரீரத்தில் அப்படி தான்
இருக்கு. The hand can do certain things, the foot cannot do.
கை செய்கிற சில காரியங்களை கால் செய்ய முடியாது.
So there are certain things you can do that I can't do.
நீங்கள் செய்கிற சில காரியங்களை என்னால் செய்ய முடியாது.
And there are certain things I can do which you can't do.
நான் செய்கிற சில காரியங்களை உங்களால் செய்ய முடியாது.
Sometimes because we hear preachers so much, we think preaching is the only important gift in the body of Christ.
சில சமயத்தில் பிரசங்கங்கள் சில சொல்வார்கள், பிரசங்கம் பண்ணுகிறது தான் முக்கியமான வரம் என்று சொல்லி சொல்வார்.
We can say the preacher is like the tongue in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்தில் பிரசங்கம் பண்ணுவர்கள் நாக்கை போல.
But supposing in your body you only had a tongue and nothing else.
உங்க சரீரத்தில் வெறும் நாக்கு மட்டும் தான் இருக்குன்னு வெச்சுக்கங்க.
Would you be happy? No eyes, no ears, only a tongue.
கண் இல்ல, காது இல்ல, வெறும் நாக்கு தான் இருந்தா நீ சந்தோஷமா இருப்பீங்களா?
No hands, no legs, nothing.
கை இல்ல, கால் இல்ல, ஒண்ணு இல்ல.
If you are preachers, only a preacher will be like that.
வெறும் பிரசங்கமா இருந்தா அப்படி தான் இருக்கும்.
And if everybody is a preacher, it will be a body full of tongue.
எல்லாரும் பிரசங்கினா சரீரம் முழுவதும் வெறும் நாக்கா தான் இருக்கும்.
So God doesn't make it like that.
ஆண்டவர் அப்படி செய்யவில்லை.
The body would look so ugly if it is all tongue everywhere.
எல்லா இடத்துலயும் வெறும் நாக்கா இருந்தா சரீரம் எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும்.
But God has made the body so beautiful because there's so many different gifts.
வித்தியாசமான வரங்களை வைத்து சரீரத்தை மிகவும் அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறார்.
So very often in one church there may be only one gifted preacher.
ஒருவேளை ஒரு சபையில ஒரே ஒரு வரம் பெற்ற பிரசங்கி இருக்கலாம்.
That's enough, one tongue.
ஒரு நாக்கு போதும்.
How many tongues do you want?
எத்தனை நாக்கு வேணும்?
And there are others who have got other gifts.
மற்றவர்களுக்கு மற்ற வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம்.
So whatever your gift is, the principle is the same.
உங்களுடைய வரம் எதுவோ தேவனுடைய நோக்கம் அப்படித்தான்.
Without Christ you cannot exercise anything useful in the body of Christ.
தத்துவம் என்னவென்றால், கிறிஸ்து அல்லாமல் நம்மால் ஒன்றும் கிறிஸ்துவுடைய சரீரத்துக்கு பிரயோஜனமாக செய்ய முடியாது.
But with Christ,
கிறிஸ்துவை கொண்டு,
you can do it.
நீங்கள் செய்ய முடியும்.
For example,
உதாரணமாக,
if you are a mother with many children, say 7-8 children.
ஒருவேளை நீங்க ஒரு தாயா இருக்கலாம், ஒரு 7-8 குழந்தை இருக்குன்னு வெச்சுக்கோங்க.
Yeah, if that is God's calling for you as a mother, God can help you to do it.
தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தின்படி, அழைப்பின்படி ஒரு தாயா இருக்கப்படாத தேவ பலத்தினால் செய்ய முடியும்.
I have met some families in with 10-11 children.
நான் சந்தித்திருக்கிறேன் 10-11 குழந்தைகளை வைத்திருக்கிற குடும்பத்தை பார்த்திருக்கிறேன்.
Spiritual mothers, they are able to handle that.
அப்ப சில தாய்மார அதை அருமையாக பாவிப்பார்கள்.
They are not preachers.
அவர்கள் பிரசங்கிகள் அல்ல.
For their ministry as a mother, God gives them that ability.
தாய் என்கிற ஸ்தானத்தில் அவர்களுக்கு நல்ல வரங்களையும் கிருபைகளையும் கொடுக்கிறார்.
Maybe you have only 2 children.
ஒருவேளை உங்களுக்கு 2 குழந்தைகள் மட்டும்.
God can give you the ability to bring up those children to be godly young people.
தேவ பக்தி உள்ள அருமையான குழந்தைகளாக அவர்களை வளர்த்தெடுக்க தேவன் உங்களுக்கு கிருபை தர முடியும்.
Even if your husband is not a believer.
உங்க வீட்டுக்காரர் வந்து ஒருவேளை விசுவாசியாம் இல்லாம இருந்தாலும் கூட.
You know, Timothy, his father was not a believer.
தீமோத்தேயுனுடைய தகப்பனார் விசுவாசியா இல்ல.
But his mother was a God-fearing woman.
அவருடைய தாய் தேவ பக்தி உள்ள ஒரு தாய்.
She brought up her child in such a good way that by the time he was 19 years old, Paul said, I want you to join my team.
அவருடைய தாய் அவளை தேவ பக்தி உள்ள வாழ்க்கையில வளர்த்தபடினால பவுல் அவனை 19 வயதிலே பார்க்கும் பொழுது தீமோத்தி எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவனை அழைக்கிறதை நான் பார்க்கிறேன்.
Imagine if you can bring up a son in such a good way that even the apostle Paul will select him when he is 19 years old.
19 vayada irumbodhu neengal valathirukkira ungal kulandhaiye apostle Paul paarthi endru uliyathirukkira udavikkendru vendum endru sonnal eppadi irukkum endru yosithu paargal.
You are a first class mother then.
Neengal number mudhal tharamana thai endru solli nam solla
mudiyum. You know, each of us has got a different gift.
Vithyasamana varangal ovvoruvarkum.
But you have to recognize without Christ you can do nothing.
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கிறிஸ்து இல்லாமல் உங்களால்
ஒன்றும் செய்ய முடியாது. Christ you can do everything.
கிறிஸ்துவை கொண்டு எல்லாம் செய்ய முடியும்.
Whatever God wants you to do,
தேவன் என்னென்ன செய்ய விரும்புகிறாரோ அதெல்லாம் செய்ய முடியும்.
It's possible.
அதை செய்ய முடியும்.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டில்,
we read that they lived under the law.
நியாய பிரமாணத்தின் கீழே வாழ்ந்து வந்தார்கள்.
And in the New Covenant, we live under grace.
புதிய ஏற்பாட்டிலே நான் புதிய உடன்படிக்கையிலே கிருபைக்கு கீழே வாழ்கிறோம்.
This is one of my favorite subjects for the last 30 years.
30 வருஷமாக எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான விருப்பமான ஒரு தலைப்புகள்.
The difference between law and grace.
கிருபைக்கும் நியாய பிரமாணத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசம்.
God has shown me so many things in this that have changed my life.
ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின அநேக காரியங்கள் இந்த காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்.
And let me explain this to you in a very simple way.
எளிமையாக அதை நான் விளக்கி சொல்லட்டும்.
Law is your trying to keep God's commandments in your own strength.
நியாய பிரமாணம் நாமாக முயற்சி செய்து கட்டளைகளை கை கொள்ள முயற்சிப்பது.
And always we fail.
எப்பொழுதும் தோற்றுப்போம்.
For 1500 years Israel was under the law, they always failed.
1500 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாய பிரமாணத்தின் கீழ் இருந்து எப்பொழுதும் தோற்றுப்போனார்.
Grace is God helping me to keep those commandments.
கிருபை என்பது தேவன் அந்த கற்பனைகளை கை கொள்ள நமக்கு உதவி
செய்கிறது.
அப்படி ஆகையினால் தான் பவுலை போன்றவர்கள் சொல்ல முடிந்தது,
I can do everything through Christ who strengthens.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும் என்று சொல்லி சொன்னார்.
That's grace.
அது கிருபை.
But without Christ,
ஆனால் கிறிஸ்துவ இல்லாமல்
I can do nothing.
என்னால் ஒன்றும் செய்ய முடியாது.
That's law.
அது நியாயப்பிரமாணம்.
So if we recognize that,
இதை நாம் அறிந்து கொண்டால், விளங்கிக் கொண்டால், உணர்ந்து கொண்டால்,
why did God keep people under the law for 1500 years?
எதற்காக ஆண்டவர் 1500 வருஷமாக நியாய பிரமாணத்தின் கீழ் அவர்களை வைத்திருந்தார்?
To teach them one lesson.
ஒரு பாடத்தை சொல்லி தரும்படிக்க.
You cannot keep these commandments without my help.
என்னுடைய உதவி இல்லாமல் உங்களால் இந்த கற்பனைகளை கைக்கொள்ள முடியாது.
Well, some of the commandments they could keep.
சில கற்பனைகளை அவர்கள் கைக்கொள்ள முடிந்தது.
You shall not murder.
நீ கொலை செய்ய வேண்டாம்.
I think there are many people in the world who keep that commandment without Christ's help.
கிறிஸ்து இல்லாமே இந்த உலகத்தில் அநேகர் அந்த கற்பனை கைக்கொள்ளுகிறார்கள்.
Even you shall not commit adultery, a lot of people can keep it.
விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்கிற கற்பனைகளை அநேகர் கைக்கொள்ள கற்று கைக்கொண்டிருக்கார்கள்.
But only on the outside.
வெளியில தான்.
You know that hatred is murder.
ஜனங்களை வெறுக்கிறது கொலைக்கு சமம் என்று தெரியுமா?
So a lot of people don't kill on the outside, they kill on the inside.
வெளியில கொலை செய்ய மாட்டாங்க, உள்ள கொலை செஞ்சிட்டே இருப்பாங்க.
You know that the lust in your heart is the same as adultery.
உள்ளத்தில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற இச்சை விபச்சாரத்துக்கு சமமானது என்று தெரியுமா?
People could only keep the commandments on the outside.
கற்பனைகளை வெளிப்படையாக தான் கைக்கொள்ள முடியும்.
That is law.
அது நியாயப்பிரமாணம்.
But the Bible says man looks on the outward appearance but God looks at the heart.
மனிதன் வெளிப்படையாக முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான்னு வசனம்
சொல்லுது. And a lot of people who look very holy on the outside are pretty sinful in their hearts.
அநேகர் வெளிப்படையாக பார்க்கும்போது பரிசுத்தவான்களை போல இருப்பாங்க, உள்ளத்துல பாவத்தில் நிறைந்திருப்பார்கள்.
Would you like everybody to look inside your heart and see what it is like?
உங்க இருதயத்தை உள்ள இருக்கிறதை எல்லாரும் பார்க்க நீங்க விரும்புகிறீர்களா?
Paul would have been happy to let people see inside his heart.
ஒருவேளை பவுல் தன்னுடைய இருதயத்தை எல்லாரும் பார்க்கிறதுக்காக சந்தோஷப்பட்டிருப்பார்.
All of us should come to that level.
நாம் எல்லாரும் அந்த அளவுக்கு நேராய் வர வேண்டும்.
It's one of the prayers I prayed about 16 years after I was born again.
நான் மனந்திரும்பின ஒரு பாடு 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பித்தேன்.
I said, Lord, I want my inner life to be exactly like what people see on the outside.
என்னுடைய வாழ்க்கை ஜனங்கள் எப்படி என்னை வெளியிலே பார்க்கிறார்களோ அப்படி போலவே என்னுடைய உள்ளான வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக்
கொண்டேன். Prayed and prayed for that.
அதற்காக ஜெபித்துக்
கொண்டேன். And God answered my prayer.
ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்.
Today I can tell people this.
இன்னைக்கு நான் ஜனங்களுக்கு இதை சொல்ல முடியும்.
If you could look into my heart, it's exactly the same as what I preach and what you see me on the outside.
நான் பிரசங்கிக்கிற, நான் வெளிப்படையாய் வாழ்கிறத, என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதையும் ஜனங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதை ஜனங்கள் பார்க்க முடியும்.
I'm not only happy when I'm worshiping the Lord here, I'm happy all the time, every day.
இங்க வந்து ஆண்டவர் ஆராதிக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கிறேன், எப்பொழுதும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
Exactly like God's word says.
தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடியே.
And the way I live at home with my wife is exactly the same way I'm in a church meeting on Sunday morning.
நான் சபையில ஞாயிற்றுக்கிழமை காலையில எப்படி இருக்கிறனோ அப்படித்தான் என் மனைவியோடு கூட என் குடும்பத்தில் நான் இருக்கிறேன்.
By God's grace, I can do everything God has commanded.
தேவனுடைய கிருபையினாலே தேவன் என்னென்ன கட்டளையிட்டிருக்கிறோ அதன்படி நான் வாழ்கிறேன்.
Is it possible, for example, to obey a command like this?
இப்படிப்பட்ட ஒரு கற்பனையை நாம் தேவனுடைய கிருபையினாலே செய்ய முடியும்.
This is one of the most difficult commandments in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் மிகவும் கடினமான ஒரு கட்டளை இது.
You know which one it is?
அது என்ன தெரியுமா?
Ephesians 4
எபேசியர் 4 அதிகாரம்
verse 29
29 ஆம் வசனம்.
When you read it, you will discover it is one of the most difficult commandments in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் இதை வாசிக்கும் பொழுது இது மிகவும் கடினமான காரியம் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும்.
Let no unwholesome word come out of your mouth.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
Not even one word should come out of your mouth which is not good.
நல்லதல்லாத கெட்ட வார்த்தை ஒன்று கூட உங்கள் வாயிலிருந்து புறப்பட
வேண்டாம். But only those words which are good for building up other people according to the need of that moment.
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
So that every word you speak will give grace to those who hear it.
அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்காக.
I am convinced that most Christians don't even bother about that verse.
எனக்கு நன்றாக தெரியும் இந்த வசனத்தை குறித்து அநேக கிறிஸ்தவர்களுக்கு கவலையே கிடையாது.
Why?
Yeah.
Because he says it's impossible to live like that.
அப்படி வாழ்றதுக்கு யாரால முடியும்?
Every word that comes out of my mouth must be a good word.
என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தையாக முடியுமா?
Is it like that?
அப்படியா?
Shall I ask your wife?
உங்க மனைவியை கேட்கட்டுமா?
Shall I ask your husband?
உங்க புருஷனை கேட்கட்டுமா?
We have to acknowledge we have failed.
நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
Some of you have been believers for 15 20 years.
ஒருவேளை நீங்கள் 15 20 வருஷமா விசுவாசியாக இருக்கலாம்.
Have you read this verse?
இந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா?
Have you taken it seriously?
அதை ரொம்ப தீவிரமா எடுத்திருக்கீங்களா?
I have taken it seriously.
அதை நான் தீவிரமாக எடுத்திருக்கிறேன்.
Some years ago, not right at the beginning when I was converted.
ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட பொழுதல்ல, கொஞ்ச வருஷங்கள் கழித்து.
I said, Lord, I want to be like this in my life.
ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன்.
I will never never speak a rude or angry word to my wife or my brothers or anybody.
என்னுடைய மனைவின் இடத்திலோ என்னுடைய சகோதரர் இடத்திலோ கோபமான கடினமான வார்த்தைகள் நான் பேசக்கூடாது.
I want to speak good words.
நல்ல வார்த்தைகளை நான் பேச வேண்டும்.
When I speak to my children who are small,
என்னுடைய சிறு பிள்ளைகள் சின்ன சிறியவர்களாக இருந்த பொழுது,
I may have to speak firmly to them.
அவரிடத்தில் கடினமாக பேச வேண்டியதாக இருக்கலாம்.
But not in anger.
கோபத்தோட அல்ல.
Because they won't listen if I don't speak firmly.
நான் அந்த மாதிரி நான் கட்டிப்போடு கூட பேசாவிட்டால் கேட்காமல் போய்விடுவார்.
So that, but you can speak to your children firmly without getting angry.
கோபப்படாமல் கண்டிப்பாக பேச முடியும்.
In every situation in life,
வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைகளிலும்,
if you're working in an office, you can speak firmly to people who speak work under you without getting angry.
ஒருவேளை நீங்க அலுவலகத்தில் இருக்கும்போது கோபப்படாமல் கண்டிப்பாக தெளிவாக பேச முடியும்.
Because some people are indisciplined, they won't listen unless you speak firmly.
நீங்கள் ஒழுங்கீனமான சில ஜனங்களிடத்தில் நீங்க அப்படி கண்டிப்போட பேசணும்.
In every situation in life,
வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலை,
God can give us grace to control our speech.
நம்முடைய வார்த்தைகளை நாம் கவனமாக பேசும்படிக்கு தேவன் கிருபை தர முடியும்.
When the Lord filled me with the Holy Spirit and gave me the gift of speaking in unknown tongues,
தேவன் என்னை பரிசுத்தாவியினால் நிறைத்து அந்நிய பாஷைகளை பேசும்படிக்கு கிருபை தந்த பொழுது,
I thank God for that.
அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன்.
But
ஆனால்
something more wonderful happened at that time than unknown tongues.
நான் அந்நிய பாஷைகளிலே பேசுகிறதை விட மிக ஆச்சரியமான காரியம் ஒன்று நடந்தது.
That God began to control my mother tongue also.
என்னுடைய தாய்மொழியிலே பேசுகிறதை கூட என் தேவன் கண்ட்ரோல் பண்ணுகிறதை நான் கவனித்தேன்.
There are many Pentecostals who speak in unknown tongues who cannot control their mother tongue.
அந்நிய பாஷையில பேசுகிற அநேக பெந்தவசுக்காரர்களுக்கு தன்னுடைய தாய் மொழியில பேசுகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும்.
Why?
ஏன்?
You mean the Holy Spirit can only control unknown tongues but not mother tongue?
பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையை மாத்திரம்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், தாய் மொழியில கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க நினைக்கிறீங்களா?
You pray for this prayer.
இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம்.
Lord, thank you for the gift of unknown tongues.
அந்நிய பாஷையில பேசுறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம்.
Now Lord, please give me the gift of controlling my mother tongue also.
தாய் மொழியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிருப கொடுங்கன்னு கேளுங்க.
It will change your life completely.
உங்க வாழ்க்கையை தலைகளாக அது மாற்றும்.
Can you imagine how happy your wife will become if your mother tongue is controlled?
உங்க தாய் மொழியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா உங்க மனைவி எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா?
How happy your husband will become if your mother tongue is controlled.
உங்க புருஷன் உங்க பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா?
Unknown tongues doesn't bless your husband or wife.
அந்நிய பாஷையில பேசினா அது ஒண்ணு உங்க மனைவி புருஷன் ஆசீர்வதிக்க.
But control of the mother tongue will bless your entire home.
முழு வீட்டையும் உங்க தாய் மொழியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்.
People will love to be with you because they say here is a man who knows how to control his tongue.
நீங்க உங்களை நாவ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா உங்களோட கூட இருக்க ஜனங்கள் குடும்பம் விரும்பும்.
You know the Bible says in James chapter 3.
மூன்றாம் அதிகாரத்தில் வேதம் இப்படியா சொல்லுகிறது?
It says like this.
இப்படி சொல்லுகிறது.
In verse 7 and 8.
7 8 இல் இப்படி சொல்லுகிறது.
That man has been able to tame every type of beast, bird, reptile, creature, but he is not able to tame the tongue.
சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டது உண்டு.
How does he describe the tongue?
நாவை அடக்க ஒரு மனுஷனா கூடாது. நாவை குறித்து வேதம் எப்படியா சொல்லுகிறது?
Verse 8.
8ல சொல்லப்பட்டிருக்கிறது.
It says it's a restless evil.
அது அடங்காத பொல்லாங்குள்ளது.
That means it never stops.
நிக்கிறதே கிடையாது.
Always evil, evil, evil.
எப்பவும் கெட்ட 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 காரியங்களை பேசும்.
Full of deadly poison.
சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது.
We thought only snakes had poison. We thought only snakes had poison in their mouth.
நாம் தெரிஞ்சிருக்கிறது பாம்பு மாத்திரம் தான் நாக்குல விஷம் இருக்குன்னு சொல்லி.
But here it says inside your mouth also is the same poison.
அதே விஷம் உங்க வாயில இருக்கு நீங்க சொல்லிருக்கு.
It is impossible to control the tongue without the help of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் இந்த நாவை கட்டுப்படுகிறது முடியாத காரியம்.
You know, in the entire history of man, nobody could control the tongue.
மனித சரித்திரத்தில் ஒருவராலும் இந்த நாவை அடக்க முடியாது.
But one day, 2000 years ago,
ஒரு நாள் 2000 வருடங்களுக்கு முன்பதாக,
God poured out the Holy Spirit on 120 people.
120 பேர் மேலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றி கொடுத்தார்.
They were not just 120 people here wandering around.
அங்கங்கே சுத்திட்டு இருக்கிற 120 பேர் அல்ல.
They were 120 people who were praying and fasting and praising God.
உபவாசித்து ஜெபித்து தேவனை துதித்துக் கொண்டிருந்த 120 பேர்.
God doesn't pour out his spirit on anybody wandering around here and there.
அங்கங்கே சுத்தி கொண்டிருக்கிற யார் மேலேயாவது தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவார்.
But he is a rewarder of those who diligently seek him.
உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறது.
He is a rewarder of those who will acknowledge, Lord, I can do nothing without you.
உம்மால் அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறவர்களே.
Those who are humble enough to say, I can't control my tongue without your help.
உம்முடைய உதவி இல்லாமல் என்னுடைய நாவை என்னால் கட்டுப்படுத்த முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு,
He is ready to help them.
உதவி செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார்.
He poured out his spirit on those 120 people.
அந்த 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார்.
You know what God gave them as a symbol?
தேவன் அவர்களுக்கு அடையாளமாக கொடுத்த காரியம் என்ன தெரியுமா?
He put a tongue of fire on top of each person's head.
ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் அக்னி பிழம்பு போன்றதான ஒரு அடையாளத்தை கொடுத்தார்.
A tongue of
நாவு, அக்னி நாவு என்கிறதான அடையாளத்தை கொடுத்தார்.
And he was saying, from now on I want to control your tongue on set it on fire with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய அக்னியின் மூலமாக உங்களுடைய ஒவ்வொரு நாவும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த அக்னிமயமான நாவை ஒவ்வொருவருடைய தலைமையிலும் வைத்தார்.
In this New Testament age,
இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில்,
the most important part of the body that God wants to use is our tongue.
தேவன் உபயோகப்படுத்த விரும்புகிற முக்கியமான பகுதி என்னவென்றால் நம்முடைய நாவு.
There are very few people born into the world who are dumb. Most people, like all of us, we can speak.
உலகத்தில் பிறந்தவர்களே ஊமையாக இருக்கிறவர்கள் மிகவும் குறைவு. மற்றவர்கள் நம்மை போல பேசுகிறவர்கள்.
And this tongue can be a tremendous source of good or a tremendous source of evil.
இந்த நாவு நன்மையினுடைய மிகப்பெரிய சக்தியாக இருக்க முடியும் அல்லது தீமையினுடைய மிகப்பெரிய சக்தியாக இருக்க முடியும்.
The book of Proverbs says, death and life are in the power of the tongue.
நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு.
Do you know that you have the power of death and of life right inside your mouth?
உங்க வாய்க்குள்ளேயே மரணத்தின் மேலும் ஜீவன் மேலும் இருக்கிற அதிகாரம் இருக்கு என்று உங்களுக்கு தெரியுமா?
And from the time you were born, it was the devil who had control of your tongue.
நீங்க பிறந்த நாள் முதல் கொண்டு உங்களுடைய நாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது பிசாஸ்.
Can you think of your younger days where you used to fight with your brothers and sisters?
சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுடைய சகோதர சகோதரோடு சண்டை போடுகிறது ஞாபகம் இருக்கா?
And how you told lies with your tongue?
போய் எப்படி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு
சொன்னீங்க. Got angry with your tongue?
நாவினாலே கோபமான காரியங்கள்.
And as you grew up,
அப்படி வளர்ந்து வரும்போது,
you began to gossip and backbite with your tongue.
அப்படியே ஜனங்களை குறித்து பொல்லாத காரியங்களை பேசுகிறது, பின்னாடி பேசுகிறது.
Spread stories about other people which afterwards you discover were not true stories.
மற்றவ ஜனங்களை குறித்து பொய்யான கதைகளை அவிழ்த்து விடுகிறது. அது உண்மையாக கடைசியில பார்த்தா அது இல்லை என்று சொல்லி அறிந்து கொள்வது.
What a lot of evil one human being's tongue does in the world before he dies.
ஒருவன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த நாவானது எவ்வளவு காரியங்களை அது செய்கிறது.
And then one day you get born again.
பிறகு ஒரு நாள் நீங்கள் மறுபடியும்
பிறக்கிறீர்கள். And you say, Jesus has come into my heart.
இயேசு என்னுடைய உள்ளத்தில் வந்துவிட்டார்.
And you would think that at least from that day there should be a change in the way your tongue is used.
இந்த நாவுடைய உபயோகத்தில் அதுக்கு அப்புறமாவது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்.
But it doesn't change.
ஆனால் அது நடக்கிறது இல்லை.
Believers also continue with the same thing.
விசுவாசிகள் கூட தொடர்ந்து அதே வாழ்க்கை வாழ்கிறார்கள்.
They get angry.
கோபப்படுகிறார்கள்.
Sometimes they tell lies.
சில சமயத்தில் பொய் சொல்லுகிறார்கள்.
They deceive people. They deceive people.
ஏமாற்றுகிறார்கள் ஜனங்களை.
They gossip. They backbite.
புறங்கூறுகிறார்கள், கதை பேசுகிறார்கள்.
They speak evil of other believers in other groups.
மற்ற சபையில் இருக்கிற மற்றவர்கள் குறித்து தவறாக பேசுகிறது.
They speak evil of the elders, servants of God, everything.
மூப்பர்களை குறித்து, ஊழியர்கள் குறித்து கண்டபடி பேசுகிறது.
It's death, 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 death coming out of the mouth of believers.
விசுவாசிகள் மத்தியில் கூட இப்படி பேசுவோம், மரணம் மரணம் மரணம்.
And in the homes of the believers, the husband and wife are quarreling and fighting.
விசுவாசிகளுடைய வீட்டில் புருஷன் மனைவி எப்பொழுதும் சண்டையும் அமர்க்களமும்.
You know what God's word says.
வசனம் என்ன சொல்கிறது?
These things should not be like that. Verse 10.
பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
The last part. My brothers, this should not be like that.
என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது.
What's he talking about?
அவர் எதை குறித்து சொல்லுகிறார்?
Out of the same mouth, verse 10, blessing comes on the son in the church meetings and cursing comes at home.
கூட்டம் முடிஞ்ச உடனே ஆசீர்வாதம் வருகிறது, வீட்டில் சாபம் வருகிறது.
It shouldn't be like that.
அப்படி இருக்க கூடாது.
What shall we say about the tongue? Can we control it?
நாவை குறித்து நாம் என்ன சொல்ல முடியும்? அதை கட்டுப்படுத்த முடியுமா?
Without Christ, I can do nothing.
கிறிஸ்து இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியும்.
What is the other side of the coin?
அதனுடைய நாணயத்தினுடைய மறுபக்கம் என்ன?
With Christ, I can do everything.
கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
So when God's word says, let only such words come out of your mouth that will minister grace to the hearers.
கேட்கிறவர்களுக்கு கிருபியுள்ள வார்த்தைகளை பேசும் பொழுதுதான் பிரயோஜனமா இருக்கும்.
Do you have faith today to say that with Christ I can do that?
கிறிஸ்துவினாலே இதை செய்ய முடியும் என்று சொல்லுகிற விசுவாசம் உங்களுக்கு உண்டா?
Not just faith.
விசுவாசம் மாத்திரம் இல்ல.
Do you have a desire that it should be like this?
இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வாஞ்சி உண்டா?
Remember that from the day of Pentecost God said the tongue is the most important member of your body that I am going to use.
பெந்தெகோஸ்தே நாளில் இருந்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்றால் இந்த நாவு தான் நான் உபயோகப்படுத்தும் மிக முக்கியமான காரியம்.
It's not a hand of fire or a leg of fire that was on their heads.
பற்றி எரிகிறதான கையல்ல காலும் அல்ல.
Not a ear of fire but a tongue of fire.
காதும் பற்றி எரிகிறது போல அல்ல, அக்னிமயமான நாவு.
Keep that picture in your mind.
அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்
கொள். God wants your tongue to be a tongue on the set on fire by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய அக்கினினால் நிறைந்ததான நாவாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Here it says in verse 6 how your tongue can be set on fire with the fire of hell.
ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாவும் நெருப்புத்தான், அது அதே அநீதி நிறைந்த உலகம் நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு.
See, there are two fires with which our tongue can be set on fire.
ரெண்டு விதமான அக்கினினாலே அது கொளுத்தப்பட முடியும்.
One is the fire of hell.
அக்கினி நரக அக்கினினாலே.
The things the devil likes to do.
பிசாசு விரும்புகிறதான அந்த காரியம்.
Tell lies.
பொய் சொல்லுகிறது.
Speak evil.
தவறான காரியங்களை.
Get angry.
கோபப்படுகிறது.
Gossip.
கண்டபடி பேசுகிறது.
Backbite.
பின்னாடி கதை பேசுகிறது.
Hurt others.
மற்றவர்களை புண்படுத்துகிறது.
That's the fire of hell.
அது நரக அக்னி.
Is your tongue free from that?
அதிலிருந்து உங்களுடைய நாவு விடுதலையா இருக்கிறதா?
You know that is one of the tests of whether you're a spiritual person or not.
நீங்கள் ஆவிக்குரிய நபரா இல்லையா என்பதற்கு அது ஒரு பரீட்சையா இருக்கு.
Now most of us,
அநேகர் நம்மிலே,
we think we are quite spiritual.
நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறோம்.
Let's have a checkup.
நாம் ஒரு பரிசோதனை செய்து பார்ப்போம்.
You know, sometimes you go to a doctor and say, "Doctor, I feel quite healthy."
டாக்டர் இடத்துல போய் டாக்டர் நல்லா
இருந்தேன். You think so. You think you're quite healthy.
நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லி டாக்டர் கிட்ட சொல்றீங்க.
Doctor says, "Let me give you a check up and find out if you're really healthy."
உங்களுடைய சரீரத்தை நான் என்ன செய்ய போறேன், செக் பண்ணி பார்த்து நான் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு
சொல்றேன். You say, "No, I'm all right, doctor. No need of a check up."
டாக்டர் எனக்கு நல்லா இருக்கேன் அப்படி சொல்றீங்க.
No, he says, "I'm your friend. I'll give you a free check up."
அவர் டாக்டர் சொல்றாரு, "நான் உங்களுடைய நண்பன் தானே, ஒரு ஃப்ரீயா ஒரு செக்அப் தரேன்.
Let me check your weight and your blood and everything."
உங்களுடைய விடை என்ன, உங்களுடைய காரியங்கள் என்ன சொல்லி நான் செக் பண்றேன்.
And come tomorrow, I'll tell you the results.
நாளைக்கு வாங்க, அதன ரிசல்ட் எல்லாம் நாளைக்கு தரேன்.
And he says,
அவர் சொல்றார்,
"You got diabetes."
சர்க்கரை வியாதி இருக்கு.
"You got high blood pressure."
உங்களுக்கு ரத்த அழுத்த நோய் அதிகமா இருக்கு.
"Your cholesterol level is high."
கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கு.
"You're fat and overweight."
கொழுப்பு சக்தி ரொம்ப அதிகம் இருக்கு. "வேட ரொம்ப அதிகமா இருக்கு."
"Your heartbeat is not right."
உங்களுடைய இதய துடிப்பு சரியா இல்ல.
"I thought I was healthy."
நான் எப்படி இருக்கிறேன் பாருங்கள்.
So now let's have a spiritual check up.
அதே போல ஒரு ஆவிக்குரிய டெஸ்ட், பரிசோதனை.
All of you think you're all right, right? You're quite spiritual.
நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா?
I'll give you the result right now. You don't have to wait till tomorrow.
நாளைக்குல இப்போ என்ன ரிசல்ட் நம்ம பார்ப்போம்.
James 1:26.
யாக்கோபு 1:26 சொல்லப்பட்டிருக்கு.
James 1:26.
யாக்கோபு 1:26.
If anyone thinks he is religious and he cannot control his tongue, he is deceiving his own heart. His religion is worth nothing.
உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும்.
How much is his Christianity worth?
எவ்வளவு இது விலையேறப்பட்டது, எவ்வளவு மதிப்புள்ளது?
Zero.
பூஜ்யம்.
You thought you were going to get 100 out of 100 and you got 0 out of 100.
நான் 100க்கு 100 நினைச்சிட்டு இருந்தீங்க, கடைசியில பார்த்தா 100க்கு சைபர் வாங்கிருக்கீங்க, 0.
If you cannot control your tongue,
உங்களுடைய நாவை உனால கட்டுப்படுத்த முடியலனா,
பட் யூ கம் டு தி மீட்டிங் ஹியர் எவ்ரி ஃப்ரைடே மார்னிங்,
வெள்ளிக்கிழமை காலையில வந்துடுறீங்க ஒரு வாரமும்,
யூ கிவ் மணி ஃபார் மிஷனரி ஒர்க்,
மிஷனரி ஒர்க்குக்காக காணிக்கை,
யூ கேன் சிங் வெல்,
நன்றாய் பாடுகிறீர்கள்,
மேபி யூ கேன் ப்ரீச் ஆல்சோ லிட்டில் பிட்,
கொஞ்சம் கொஞ்சம் பிரசங்கம் கூட பண்றீங்க,
அண்ட் யூ ஆர் எர்னிங் எ குட் சாலரி,
நல்ல சம்பளம் கை நிறைய வாங்குறீங்க,
யூ டிரைவ் எ குட் கார்,
நல்ல ஒரு கார்,
you got a good house to live in,
நல்ல ஒரு வசதியான ஒரு வீடு,
everybody in the church thinks you are a wonderful brother,
எல்லா சபையில இருக்கவங்களும் ஒரு அருமையான
சகோதரர், a wonderful sister,
அருமையான சகோதரி என்று நினைக்கிறார்கள்,
you pray so well,
அன்று அருமையாக ஜெபிக்கிறீர்கள்,
but at home you cannot control your tongue,
ஆனால் வீட்டிலே உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடியாது.
Say, God, how many marks does he get?
ஆண்டவரே நான் எவ்வளவு மார்க் பெற்றுக் கொள்கிறேன்?
Zero.
பூஜ்யம்.
You believe that?
நம்ப முடியுதா?
See, Lord, you put me in the same category as all those heathen people.
புறஜாதி ஜனங்களைப் போலவா என்னை வைக்கிறீர்?
You got a spiritual check up now.
ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பரீட்சை நடக்கு.
Now when you see the x-ray.
X-ray நான் பார்க்கும்போது,
and you see you got TB, cancer.
டிபி இருக்கு, புற்றுநோய் இருக்கு.
You get angry and you tear up the x-ray.
அந்த எக்ஸ்ரே கோபப்பட்டு கழிச்சு தூக்கி வீசுது.
Will that heal you of the TB and cancer? Will that heal you of the TB?
அப்படி என்ன செஞ்சா அது உங்களுக்கு சுகமாக்குமா?
So when you hear God giving you a check up.
ஆண்டவர் பரிசோதனை நடத்தும் பொழுது,
you say, no, this is all extreme teaching. Brother Zach is teaching some extreme thing.
இந்த இதெல்லாம் யாரால முடியும்? ரொம்ப ரொம்ப தூரமா பிரசங்கம் பண்றாங்க.
It's not me. You got to argue with the Holy Spirit here.
Na solla idu pasuthaavinodu kuda neenga onnu vaakkavaadam seiya mudiyadhu.
I tell you, if you take it seriously, it'll change your life.
Naan solugiren idu neenga seriously eduthinga ungala vaalkaiye maatchi vidu.
Even if you may not stand in the pulpit and preach like me, God has not called you for that.
Oru vela enna pola inga prasangam ninnu pannirukka ungala alaikkamal irukkalam.
But all of us use our tongue. We can bless other people even if you speak to people for 1 minute.
ஒரு நிமிஷத்தில் கூட பேசினா கூட நீங்கள் உங்களுடைய நாவினால ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியும்.
Do you know that God wants all of us to speak for him? He wants all of us to speak for him.
அவருக்காக நாம் எல்லாரும் பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார்.
Some people like me may stand up in a pulpit and speak for 1 hour.
ஒருவேளை ஒரு மணி நேரம் பலிபீடத்தில் நின்னு என்னைப் போல இருக்கிறவர்கள் பேசலாம்.
Because that's my calling.
அது என்னுடைய வாழ்க்கையுடைய அழைப்பு.
All of you can speak at least 1 minute to somebody, to bless somebody.
சிலரை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஒரு நிமிஷமாவது மற்றவர்களிடத்தில் பேசவில்லை இருக்கலாம்.
Every one of us are called to be spokesmen for God.
தேவனுக்கென்று பேசுகிற ஸ்தானாதிபதிகளாக நம்மை வைத்திருக்கிறார்.
Jesus said, I'll pour out my spirit and you will be my witnesses in every part of the earth.
நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்போது பூமியில் எல்லாம் அகிலமெங்கும் எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள்.
Not only the apostles, all of us.
அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, நாம் எல்லாரும்.
So I want to say one thing finally.
கடைசியா நான் ஒரு காரியத்தை சொல்ல வருகிறேன்.
It's something that the Lord spoke to me many years ago.
அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார்.
I sought the Lord and for something.
சில காரியத்துக்கு ஒரு காரியத்துக்காக ஆண்டவரை நான் தேடினேன்.
I said, Lord, how can I always speak your word in my mouth?
எப்படி ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை என்னுடைய வாயிலிருந்து பேச?
Always, not only in the pulpit.
பிரசங்கத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுது?
When I'm sitting at the dining table.
சாப்பாட்டு மேஜையில் இருக்கும்பொழுது.
Traveling in a car.
கார்ல போய் கொண்டிருக்கும்.
Talking to somebody.
யாரிடத்தில் பேசுற?
Always to speak words that will bless people.
ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதான வார்த்தைகளை எப்படி பேச?
I really wanted it with all my heart.
முழு இருதயத்தோடு கூட நான் அதை வாஞ்சித்தேன்.
I took Ephesians 4:29 very seriously.
மிக தீவிரமாக நான் எடுத்துக்கொண்டேன்.
And this is the answer the Lord gave me.
ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதில் இதுதான்.
Jeremiah 15:19.
எரேமியா 15:19.
In the middle of that verse it says,
நடுவுல அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு,
if you take out the precious from the worthless, then you will become my spokesman.
நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய்.
You'll be my mouth.
நீ என்னுடைய வாயா இருப்பாய்.
I said, Lord, I want to be your mouth.
ஆண்டவரே, நான் உம்முடைய வாயா இருக்கிறேன்.
I want to be your mouth every day.
ஒவ்வொரு நாளும் உம்முடைய வாய் போல் இருக்க வேண்டும்.
Wherever I go.
எங்கே போனாலும்.
I want to be your mouth.
உம்முடைய வாயாய் நான் இருப்பேன்.
The Lord said, you can be my mouth.
என்னுடைய வாயா இருக்க முடியும்.
If in your daily conversation you get rid of all the worthless things and keep only the precious things.
ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையில இந்த தீழ்ப்பான காரியங்களை பிரித்தெடுத்து விடுங்கள்.
In our mind there are precious things and worthless things.
அருமையான காரியங்கள் மனதில் இருக்கிறது, உருப்படி இல்லாத காரியங்கள் இருக்கிறது.
But I must make sure only the precious things come through my mouth.
நான் அந்த அருமையான காரியங்கள் மாத்திரம் வாயின் வழியா வரும்போது ஜாக்கிரதையா இருக்கும்.
I got to filter out all the other worthless things.
உருப்படி இல்லாத அந்த காரியங்களை எல்லாம் வெளியில தள்ளிவிட வேண்டும்.
So if I get some worthless thought in my mind,
ஒருவேளை அத்தேவையில்லாத ஒரு சிந்தனை மனதில் வருகிறது,
something to gossip, something to backbite,
புறங்கூறுதல், தேவையில்லாத கதைகள்,
something to say in anger to somebody,
கோபப்பட்டு மற்றவர்கள் மேல அவர்களை பேசுகிறது,
it's blocked, it's not going to go into my tongue.
என்னுடைய வாயிலிருந்து நாவிலிருந்து வருகிறது இல்லை, அடைத்து விடு.
Why?
Yeah,
because I want to be God's mouth.
தேவனுடைய வாயாய் நான் இருக்க விரும்புகிறேன்.
Will you take that decision today?
இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுப்பீர்களா?
I can give you a guarantee in writing, it will change your life.
நான் எழுதி கொடுக்க முடியும், உங்கள் வாழ்க்கையை அது மாற்றிவிடும்.
God bless you.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம்முடைய ஜெபத்திலே தலைகளை தாழ்த்திருக்கும் பொழுது.
Will you pray a simple prayer to the Lord Jesus?
இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு சாதாரண ஜெபத்தை செய்வீர்களா?
Lord, I want this life that I heard about today.
இன்றைக்கு நான் கேட்ட இது என்னுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே.
I want it really to be fulfilled in my life.
ஆண்டவரே, இந்த காரியம் என் வாழ்க்கையிலே உண்மையாய் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Even if it takes time.
சமயம் எடுத்தாலும் பரவாயில்லை.
I want it in my life.
இது என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே.
Help me.
உதவி செய்.
Fill me with the Holy Spirit.
பரிசுத்தாவினாலே நிரப்பு ஆண்டவரே.
Thank you, Lord.
நன்றி அப்பா.
For hearing me.
என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்காக உமக்கு நன்றி.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதா.
Now we want to pray for the bread and the cup.
அப்பத்திற்காக திராட்சை ரசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
These are the symbols of the broken body and the blood of Jesus Christ.
உடைக்கப்பட்ட அவருடைய சரீரத்திற்காக அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது.
And we testify as we take part in it that Jesus died for our sins.
இதிலே நாம் பங்கு பெறும் பொழுது இயேசு நமக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் அறிக்கை எடுக்கிறோம்.
That he has forgiven us.
அவருடைய மன்னிப்புக்காக.
That his body was broken for us.
அவருடைய சரீரம் பிடிக்கப்பட்டது என்று சொல்லி அறிக்கை எடுத்தோம்.
And that as we partake of this, we are now members of his body.
இப்படி நாம் பங்கு வரும் பொழுது அவருடைய சரீரத்தினுடைய அங்கமாக இருக்கிறோம்.
So let's give thanks.
அதற்கு இன்று நாம் நன்றி சொல்லுவோம்.
Heavenly Father, we thank you for sending Jesus into the world.
பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
We thank you for these symbols of his love for us.
அவருடைய அன்பின் சின்னங்களாக இங்கு வைத்திருக்கிற இந்த அப்பத்துக்காக திராட்சைக்காக நன்றி சொல்லுகிறோம்.
Thank you for his body that was broken.
பிடிக்கப்பட்ட அவருடைய சரீரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
And for the blood that was shed to forgive all our sins.
எங்களுடைய பாவங்களை, எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படிக்காக சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
We want to receive this from your hands this morning.
இந்த காலையில் உம்முடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்.
With deep gratitude.
ஆழமான நன்றியறிதலோடு கூட.
And deep humility.
ஆழமான தாழ்மையோடு கூட.
And a great sense of our own unworthiness.
எங்களுடைய தகுதியின்மையை உணர்ந்தவர்களாக.
But also a great sense of how you have made us worthy in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாய் எப்படி எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கியிருக்கிறீர் என்ற உணர்வோடு கூட.
Do it for us, Lord.
இதை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் ஆண்டவர்.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.